1932 ஆண்டு பி பி ரங்காச்சாரி அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த காலவரிஷி திரைப்படமே முழுமையான தமிழ் திரைப்படம். இசை மேதை, சங்கீத சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்ட ஜி ராமநாதன் அவர்கள் காலவரிஷி திரைப்படத்தில் முதன் முதலாக இசைக்கருவி வாசித்தார். தமிழ் சினிமாவில் பாடல்கள் அதிகமாக ஆரம்ப கால திரைப்படங்களில் இடம்பெற்றன. அதற்கு காரணம் நாடக கலைஞர்களே திரைப்படங்களில் நடித்தனர் என்கிறார் தியோடர் பாஸ்கரன் அவர்கள்.
1931 தென்னிந்தியாவில் பல நாடக கம்பெனிகள் இருந்தன. அதாவது 250 நாடக கம்பெனிகள் ஒவ்வொரு ஊருக்கும் போய் நாடகம் போட்டு டிக்கெட் போட்டு நாடகம் போட்டு நடத்தி கொண்டிருந்தார்கள். தமிழ் சினிமா வந்தபொழுது 1931 தமிழ்நாட்டில் இந்த ஒலி வசதி படைத்த எந்த ஸ்டுடியோவும் கிடையாது. ஆகவே அவர்கள் இந்த டிராமா கம்பெனி குழுவை கூட்டிக் கொண்டு பூனா, பாம்பே, கல்கத்தா போன்ற இடங்களுக்கு சென்று படங்களை தயாரித்தார்கள். அவர்கள் கூட்டிக் கொண்டு போன அந்த நாடக குழுவுக்கு என்ன தெரியுமோ அதுதான் சினிமாவாக உருப்பெற்றது. அவர்களுக்கு தெரிந்தது பாட்டு. இந்த நாடகமே முழுவதும் பாட்டாக இருந்தது. ஒரு நாடகத்தில் 60 பாட்டுகள் இருந்தன. அதை அப்படியே போட்டார்கள். அந்த நாடக நடிகர்கள் எல்லாமே பாடுபவர்கள். ஆகவே அவர்களே நடித்தார்கள். இன்னொன்று என்னவென்றால், அப்பொழுது பாடலை தனியாக பதிவு செய்து படத்தை தனியாக படம் எடுக்கும் அந்த வசதி கிடையாது. நடிக்கும் பொழுதே பாட வேண்டும், அப்பொழுதே அது பதிவாகிவிடும்.
இந்த காலகட்டத்தில் 1934 ஆண்டு டி பி ராஜலட்சுமி அவர்கள் முதன் முதலில் மேடையில் நடித்த நாடகம் பவளக்குடி நாடகம் திரைப்படமாக எடுக்கப்பட்டது. பவளக்குடி திரைப்படத்தில் தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார் எம் கே தியாகராஜ பாகவதர் அறிமுகமானார். அந்த நாட்களில் ராட்சச மின்சார விளக்குகள் இல்லாத காரணத்தினால் பெரும்பாலும் சூரிய வெளிச்சத்தின் உதவியுடனே படப்பிடிப்பு நடத்தப்படும். இக்காலகட்டத்தில் தமிழ் திரையுலகில் பாடும் திறன் படைத்த கலைஞர்கள் பிரபலமானார்கள். எம் கே தியாகராஜ பாகவதர், பி யு சின்னப்பா, எம் எஸ் சுப்புலட்சுமி, கே பி சுந்தராம்பாள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம்.
இந்த நாடகத்தில் பாடும் நடிகர்கள் தான் நடித்தார்கள். அவர்களே சினிமாவுக்கு வந்தார்கள் என்று சொன்னேன். மக்களிடம் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தார்கள். முக்கியமாக எம் கே தியாகராஜ பாகவதர், பி யு சின்னப்பா, பி எஸ் கோவிந்தன் போன்ற பல நடிகர்கள் அவர்கள் பாட்டுக்காகவே படங்கள் ஓடியது. ஹரிதாஸ் போன்ற படங்கள், அவை கிராமபோன் ரெக்கார்டுகளாகவும் வெளிவந்தன. அதே மாதிரி பெண்களில் டி ஆர் ராஜகுமாரி, பி ஏ பெரிய நாயகி என்ற பல பாடக்கூடிய நடிகர்கள் நடித்தார்கள்.
1935 ஆண்டு மாணிக்லால் டண்டன் இயக்கிய நந்தனார் திரைப்படத்தில் 100,000 ரூபாய் சம்பளமாக பெற்றுக்கொண்டு கர்நாடக இசைப்பாடகியும் மேடை கலைஞருமான கே பி சுந்தராம்பாள் அறிமுகமானார் என்று நம்மோடு அந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் பிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்கள்.
சத்தியமூர்த்தின்னு அந்த காலத்தில் பெரிய அரசியல்வாதி, அவர் என்ன பண்ணியிருக்காரு, பிலிம் சேம்பருக்கு முதல் பிரசிடென்ட்டு அவர் தான். அந்த காலத்தில் கவர்மெண்ட் சலுகை பெறதுக்காக அரசியல்வாதிகளில் தலைவராக வச்சிருந்தது பிலிம் சேம்பர். அந்த மாதிரி அவர்கிட்ட போய் ஒரு லெட்டர் வாங்கிட்டார். அதுக்கு என்னன்னா, சாதாரணமாக அந்த காலத்தில் அரசியல்வாதிகளாக பப்ளிக் மீட்டிங் நடக்கும்போது கூட்டம் வராது, அதனால் போஸ்டரில் இன்று சத்தியமூர்த்தி பேசுகிறான்னு போட்டு கீழே ரெண்டு லைன் இருக்கு. என்னன்னா, இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாக நாடக நடிகையான பிரபல நாடக நடிகை கேபி சுந்தராமர்கள் நாடக பாடல்களை பாடுவார்கள்னு போட்டால் ஜனக சுந்தராமை பார்க்கறதுக்கும் பாட்டு கேட்கறதுக்கு வந்து அந்த இது அரங்கமே ஃபுல்லாயிடும். அவங்கெல்லாம் பேச்சு கேட்க வரல. சுந்தராமக்காரன் வந்திருக்காருன்றது யாருக்குமே தெரியாது. அப்போ அதனால சுந்தராமர் நல்லா தெரியறதுனால சத்துமு சட்டம் லெட்டர் பண்ணிட்டாங்க. அவர் இந்த படத்தை நேர்மையாக எடுப்பாங்க, படத்தை முடிப்பாங்க, நிற்காமல் எடுப்பாங்க, அதனால் இந்த படத்தை நடிக்கிறதுக்கு ஒத்துக்கொள்ளமுன்னு சொல்லி லெட்டர் எடுத்துக்கிட்டு சுந்தராமா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சுந்தராமா அந்த காலகட்டத்தில் நாடகத்தை நடிக்கும்போது எச்சு கேட்டப்பான்ற ஒரு பிராமியினவர், அவர் தான் ஹார்மோனியம் வாசிப்பார். அந்த முறையில் அவர் திடீர்னு சின்ன வயசில் காலமாயிட்டார். அந்தம்மா அவரை நேசித்திருந்தாரு. ஆனா அவர் பிராமணி, இது நார்மல்னால மானசீக காதல்ன்ற வார்த்தைக்கு அந்த காலம் இலக்கணமா அவங்க வாழ்ந்தாங்கம்மா. அதனால அவர் இறந்து போயிருந்தாலும் நாடகத்தில் நடிக்கிறது நிறுத்திட்டாங்க. அந்த நேரத்தில் போய் ஐயா நாங்கள் நந்தனார் படமாக நடக்கிறோம், உங்கள் நாடகத்தை நீங்கள் தான் ஃபேமஸ்ஸு, நீங்கள் தான் அந்த ஹீரோயின் அந்த ஹீரோ ரோல் செய்யணுன்னு ரொம்ப தொந்தர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் சத்தியமூர்த்தி லெட்டரையும் காட்டினாங்க, சார் இருந்தாலும் நான் நடிக்கிறத தயவுசெய்து போயிட்டுங்கன்னாங்க. அவங்கள விரட்டுறதுக்காக நாங்கள் சரி நடிக்கிற ஒத்துக்கிறேன், ஒரு 100,000 ரூபாய் கொடுத்தா நாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போயிட்ட உடனே நில்லுங்கன்னார் அவர். என்னன்னா 4,00,000 ரூபாய் தரேன்ட்டாங்க. அதாவது இவங்க விட்டுட்டு போனால் போகிறதுக்காக 100,000 ரூபான்னு பயமுறுத்தினா கூட அந்த நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு பண்ணல. ஆனால் அவங்க 100,000 ரூபாய்க்கு சம்மதம் சொல்கிற உடனே அந்த அம்மாவுக்கு கை காலெலாம் உதவி போச்சு. என்னடா சம்பவம் சொல்கிறோம், நம்மளும் வாக்கு தவறக்கூடாது, அந்த மாதிரி தான் அந்த படத்தில் நடித்தாங்க. 100,000 ரூபாய் முதல்ல பணம் பெற்ற நடிகை கேபசுந்தரம்னா.
மேனிக்லால் டேண்டன் இல்லாத நாட்களில் அவரின் நண்பர் எலிஸ் ஆர் டங்கன் நந்தனார் திரைப்படத்தின் சில காட்சிகளை இயக்கியுள்ளார். தமிழில் 4 முறை மறு ஆக்கம் செய்யப்பட்ட திரைப்படம் என்ற பெருமையும் நந்தனார் திரைப்படத்திற்கு உண்டு. எலிஸ் ஆர் டங்கன் முதலில் தனியே இயக்கிய திரைப்படம் 1936 வெளிவந்த சதி லீலாவதி என்பதும் குறிப்பிடத்தக்கது.
ஆரத செய்கள் செல்வி செல்வி மாய்கொன்றாரம் தெயில தோட்டத்திலே, தெயில தோட்டத்திலே